அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி திங்கள் 10 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு முன்னோட்டமாக நடக்கும் பிரதான கட்சிகளின் வேட்பாளர் தேர்வு தேர்தல்களில் நியூ ஹாம்ஷேரில் அரசியல் மையத்துக்கு வெளியே உள்ள புதிய வேட்பாளர்கள் டிரம்ப் மற்றும் பெர்னி சாண்டர்ஸ் பெற்ற பெரு வெற்றி பற்றிய தகவல்கள்.
What the people here have said is that given the enormous crises facing our
வேலூரில் விண்கல் விழுந்த சம்பவம் பற்றி ஆராய இந்திய புவியியல் கழக விஞ்ஞானிகள் நாளை அங்கு செல்லவிருப்பது பற்றிய செய்தி. இலங்கையில் பௌத்த பிக்குகளின் நடத்தையை ஒழுங்குபடுத்த உத்தேசிக்கப்பட்ட மசோதா அரசியல் சட்டத்தை மீறுவதாக இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது பற்றிய செய்தி. இலங்கையின் புதிய அரசியல் சட்ட வரைவு குறித்த மக்கள் ஆலோசனை கேட்கும் குழுவில் மகளிருக்கான சிறப்பு ஆணைய கோரிக்கை பற்றிய செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
சிரியாவில் உள்ள குர்திஸ் தீவிரவாதிகளுக்கு அமெரிக்கா ஆதரவு வழங்கும் விஷயத்தில் துருக்கிய அதிபர் ரஷீப் தாயிப் எதுவா அமெரிக்காவை சாடியுள்ளார்.
Biz Amerika'ya diyoruz ki bu terör örgütüdür. அமெரிக்கான யத்கில்லரே காக்கியோ
குர்திஸ் குழுவினர் முக்கிய தீவிரவாதிகள் என்பதை அடையாளம் கண்டுகொள்ள தவறியுள்ளமையினால் அமெரிக்கா தமது பிராந்தியத்தில் இரத்த கடலை ஏற்படுத்த முயல்வதாக அவர் மேலும் கூறியுள்ளார். சிரியாவின் அலப்போ நகரில் நடைபெற்று வரும் மோதலினால் தப்பித்து வரும் ஆயிரக்கணக்கான மக்களுக்காக தனது எல்லையை திறந்துவிடும்படி சர்வதேசம் கொடுத்து வரும் அழுத்தங்களையும் தாம் எதிர்கொண்டுள்ளதாக அதிபர் ஏதுவான் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே குர்திகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அலுவலகம் ஒன்று ரஷ்யாவில் திறக்கப்பட்டுள்ளது. சிரியன் அமைதி பேச்சுக்களில் குர்துகள் உள்வாங்கப்படுவதை ரஷ்யா விரும்புகிறது.
குடியேறிகளையும் அகதிகளையும் மீளக்குடியமர்த்தும் செயற்பாடுகளை துரிதப்படுத்துமாறு ஐரோப்பிய ஒன்றியம் உறுப்பு நாடுகளை கேட்டுக்கொண்டுள்ளது. பிரசல்ஸில் செய்தியாளர்களிடம் பேசிய ஐரோப்பிய ஒன்றியத்தின் குடியேற்ற பிரச்சினைகளுக்கான ஆணையாளர் திமித்ரிஸ், கடந்த செப்டம்பரில் இணங்கப்பட்ட 160,000 பேரில் 497 பேர் மட்டுமே மீளக்குடியமர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
I have addressed today a letter to each interior minister.
மேல்குடியேற்ற செயற்பாட்டை விரைவுபடுத்துமாறு தெளிவான செய்தியொன்றை தாம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
வடகொரியாவில் மோசடி குற்றச்சாட்டுக்குள்ளாகியிருந்த ராணுவ தலைமை அதிகாரிக்கு அங்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தென்கொரிய அரசு செய்தி சேவை தெரிவித்துள்ளது. ஜெனரல் ரீ யாங் ஜில் என்ற இவர் சொந்த நலனுக்காக ஊழலில் ஈடுபட்டதாக பெயர் குறிப்பிடாத ஆதாரத்தை மேற்கோள் காட்டி யோன்ஹாப் செய்தி சேவை தகவல் வெளியிட்டுள்ளது. ஆனால் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்படவில்லை. வடகொரிய தலைவர் கிம் யாங் உன் தலைமையில் கீழ் 2013 ஜெனரல் ரீ அவர்கள் கொரிய மக்கள் படையின் தலைமை ஜெனரலாக நியமிக்கப்பட்டார். 2011 யாங் உன் பதவிக்கு வந்தது முதல் அவரது மாமா உட்பட 70 அதிகாரிகளுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டதாக கடந்த ஆண்டு தென்கொரியா மதிப்பிட்டிருந்தது.
நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணையை வடகொரியா ஏவியதைத் தொடர்ந்து அந்த நாட்டுடன் இணைந்து நடத்தி வந்த தொழில் வளாக செயற்பாடுகள் அனைத்தையும் இடைநிறுத்துவதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. தென்கொரியா மேற்கொள்ளும் முதலீட்டிலிருந்து வடகொரியா அணு ஆயுதம் மற்றும் ஏவுகணை தயாரிப்புகளை மேற்கொள்வதை தடுப்பதற்காகவே தாம் இதனை மேற்கொள்வதாக தென்கொரிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த கெய்சோங் தொழில் வளாகத்தில் 50,000 அதிகமான வடகொரியர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். இதன் மூலம் வடகொரியா வருமானத்தை வருகிறது. வடகொரியா ஞாயிற்றுக்கிழமை மேற்கொண்ட ஏவுகணை பரிசோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜப்பானும் வடகொரியா மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளது.
நேட்டோவின் கிழக்கு உறுப்பு நாடுகளில் அந்த அமைப்பின் பிரசன்னத்தை அதிகரிப்பது தொடர்பில் நேட்டோ பாதுகாப்பு அமைச்சர்கள் பிரசல்ஸில் கூடி ஆராய்கின்றனர். தங்களின் எந்த ஒரு உறுப்பு நாடும் தாக்கப்பட்டால் நேட்டோ ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எதிர்வினை ஆற்றும் என்று அந்த அமைப்பின் தலைமைச் செயலாளர் கூறினார்.
Today and tomorrow we will make decisions to strengthen our defense and deterrence.
பழைய வழிமுறைகளிலான தாக்குதல்கள் மற்றும் இணையவழி தாக்குதல்கள் தொடர்பிலும் இந்த கூட்டம் ஆராய்கிறது.
ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினருடனான மோதல்களின் போது பாலஸ்தீனிய 13 சிறுவன் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். அல் அரோப் அகதிகள் முகாமிற்கு அருகே வீதியில் இஸ்ரேலிய வாகனம் ஒன்றின் மீது கற்களை எறிந்த பாலஸ்தீனியர்கள் மீது தமது படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக இஸ்ரேல் படையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். சம்பவத்தில் பலியான 13 வயது சிறுவன் ஒமர் ஜவாஃபிரே என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் ஒரு பன்னாட்டு குறிப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு முன்னோட்டமாக நடக்கும் பிரதான கட்சிகளின் வேட்பாளர் தேர்தல்கள், அதாவது பிரைமரிஸ் என்று அழைக்கப்படும் இந்த தேர்தல்களில் நியூ ஹாம்ப்ஷையர் மாநிலத்தில் நடந்த வாக்கெடுப்பில் ஜனநாயக கட்சியின் முக்கிய வேட்பாளர் ஹிலாரி கிளின்டனை ஜனநாயக கட்சியிலேயே இடதுசாரி சார்பானவராக கருதப்படும் செனட் உறுப்பினர் பெர்னி சாண்டர்ஸ் தோற்கடித்துள்ளார். அதுபோல குடியரசுக் கட்சியில் வலதுசாரி கடும்போக்குவாதங்களை முன்வைத்த டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தேர்தல் முடிவுகள் பற்றிய ஒரு குறிப்பை தருகிறார் பிரதீபன்.
நியூ ஹாம்ப்ஷையரில் நடைபெற்ற அமெரிக்க அதிபர் வேட்பாளருக்கான தேர்வு தேர்தல்களில் குடியரசுக் கட்சியின் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ளார். முன்னதாக அயோவாவில் அவர் அடைந்த அதிர்ச்சி தோல்விக்கு பின்னர் நியூ ஹாம்ப்ஷையரில் தற்போதும் டொனால்டு ட்ரம்ப் பெற்றுள்ள வெற்றி அவரது ஆதரவாளர்களுக்கு பெரும் ஆறுதல் அளிப்பதாக உள்ளது. வெற்றி களிப்பில் உள்ள டொனால்டு ட்ரம்ப் நியூ ஹாம்ப்ஷையரில் உள்ள தமது ஆதரவாளர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளதுடன் அமெரிக்காவை பழைய பாணியில் ஒரு வல்லமை மிக்க நாடாக மாற்றி காட்டுவேன் என உறுதியளித்தார்.
We're going to do it the old fashioned way. We're going to beat China, Japan. We're going to beat Mexico at trade. We're going to beat
நாங்கள் சீனாவையும் ஜப்பானையும் புறந்தள்ளி முன்னேறப் போகின்றோம். வணிகத்தில் மெக்சிகோவை மிஞ்சப் போகின்றோம். பெருந்தொகையான எமது பணத்தை எம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ளும் நாடுகள் அனைத்தையும் நாங்கள் மிஞ்சப் போகின்றோம். நாம் சிறப்பான, வேகமான, மிகவும் உறுதியான விடயங்களை செய்யப் போகின்றோம். இந்த உலகமே எம்மை கௌரவப்படுத்தப் போகின்றது, என்னை நம்புங்கள்
என்றார் டொனால்டு ட்ரம்ப். ஜனநாயக கட்சியின் சார்பில் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை ஹிலரி சுலபமாக பெறுவார் என எதிர்பார்க்கப்படும் சூழலில் நியூ ஹாம்ப்ஷையரில் ஹிலரி தோல்வியடைந்துள்ளார். இங்கு ஜனநாயக கட்சியின் அதிகார மையத்திற்கு வெளியில் இருந்தவராக பார்க்கப்பட்ட பெர்னி சாண்டர்ஸ் இங்கு வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். சில நாட்களுக்கு முன்பு வரை செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தேர்தலில் இப்படியொரு முடிவு வரும் என யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஜனநாயக சோசியலிசவாதி என தன்னை கூறிக்கொள்ளும் சாண்டர்ஸ், முன்னாள் வெளிவிவகாரச் செயலாளரும் நாட்டின் முதல் பெண்மணியாக இருந்தவருமான ஹிலரி கிளின்டனை சுலபமாக வென்றுள்ளார். தனது வெற்றி குறித்து பேசிய பெர்னி சாண்டர்ஸ், பழைய அரசியல் மற்றும் பொருளாதார கட்டமைப்புகளில் மாற்றம் தேவை என்பதையே மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை மீண்டும் வலியுறுத்தி கூறினார்.
The people here have said is that given the enormous crises facing our country, it is just too late for the same old.
நாடு மிகவும் மோசமான நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளது என்பதையே மக்கள் இங்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள். நாட்டின் பழைய அரசியல் மற்றும் பொருளாதார கட்டமைப்புகளில் மாற்றம் தேவை என்பதையே மக்கள் விரும்புகிறார்கள். மக்களுக்கு உண்மையான மாற்றம் தேவைப்படுகிறது
என்றார் பெர்னி சாண்டர்ஸ். இந்த நிலையில் கருத்து தெரிவித்த ஹிலரி கிளின்டன் வெற்றி பெற்ற சாண்டர்ஸுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதுடன் நியூ ஹாம்ப்ஷையர் மக்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்தார்.
And I want to thank each and every one of you. And I want to say, I still love New Hampshire. And I...
என்றார் ஹிலரி கிளின்டன்.
செய்தியை தந்தவர் பிரதீபன் புனிதசீலன். இனி இந்திய கண்ணோட்டம். வேலூரில் விண்கல் விழுந்து ஒருவர் இறந்ததாக கூறப்படும் சம்பவத்தை பற்றி ஆராய இந்திய புவியியல் கழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் நாளை வியாழக்கிழமை செல்லவிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை தருகிறார் சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் முரளிதரன்.
வேலூர் மாவட்டத்தில் உள்ள நாட்றாம்பள்ளி என்ற இடத்தில் இருக்கும் ஒரு கல்லூரியில் விண்கல் விழுந்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்து ஆய்வு செய்வதற்காக ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எனப்படும் இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனத்தைச் சேர்ந்த குழுவினர் நாளை அங்கு செல்லவிருப்பதாக தெரிவித்துள்ளனர். நாட்றாம்பள்ளியில் உள்ள பாரதிதாசன் பொறியியல் கல்லூரியில் கடந்த பிப்ரவரி 6 ஆகாயத்திலிருந்து விழுந்த பொருள் ஒன்றால் காமராஜ் என்ற ஓட்டுநர் ஒருவர் பலியானார். விண்கல் விழுந்ததால் காமராஜ் பலியானதாக கூறிய தமிழக அரசு அவரது குடும்பத்தினருக்கு நிவாரணத் தொகையை அறிவித்தது. இந்த நிலையில் விண்கல் விழுந்து ஒருவர் மரணமடைவது என்பது மிக மிக அரிதானது என்றும், ஆகவே தமிழகத்தில் விழுந்தது விண்கல்லா என்பதில் சந்தேகம் இருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்துள்ளன. இந்த விண்கல் குறித்து பெங்களூரை தலைமையகமாக கொண்டிருக்கும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அஸ்ட்ரோபிசிக்ஸ், அகமதாபாத்தில் இருந்து செயல்படும் பிசிக்கல் ரிசர்ச் லெபரட்டரி ஆகிய நிறுவனங்களைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்து ஆய்வுகளை மேற்கொண்டனர். இந்த விண்கல் நிகழ்வு குறித்து பிபிசி தமிழோசியிடம் பேசிய ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவின் தமிழக பிரிவின் துணை இயக்குநர் ஜெனரல் எஸ் ராஜு, இம்மாதிரி நிகழ்வுகள் நடந்தால் மாவட்ட நிர்வாகம் தங்களைத்தான் முதலில் அணுக வேண்டுமென தமிழக தலைமைச் செயலருக்கு கடிதம் எழுதியிருப்பதாக தெரிவித்தார்.
நான் நேற்று வந்து நான் சீஃப் செக்ரட்டரிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறேன். எந்த மீட்டர் ஆயிடுச்சு எங்க விழுந்தாலும் அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஜிஎஸ்ஐயை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க, அதை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணோம் அல்லது எங்களுடைய டீம் அனுப்பி நான் அதை கலெக்ட் பண்ணி ஃபர்தர் ரிசர்ச் பண்ணுவோம்.
விண்ணிலிருந்து விழுந்த பொருளை ஆய்வு செய்து முடிவுகளை அறிவிக்க குறைந்தது 10 முதல் 15 நாட்களாவது ஆகும் என்றும், காவல்துறை உடனடியாக அதனை விண்கல் என்று முடிவு செய்தது சரியானதல்ல என்றும் ராஜு கூறினார்.
மீட்டர் ஆயிடுச்சு அவங்க காவல்துறைக்கு தெரியவே தெரியாது, இது மீட்டர் ஆயிட்டாலு காவல்துறை வந்து சஸ்பெண்ட் பண்ணுச்சு, இது எந்த பாம் பிளாஸ்டா என்னதுன்னு தெரியல. அதனாலதான் நாங்க வந்து ரியாக்ட் பண்ணல. முதல்ல 5 கிராம்ஸ் தான் கிடைச்சிருக்கு டோட்டல், சில இடத்துல 50 கிராம்ஸ் சொல்லியிருக்காங்க. டைம் எடுக்கும், ஒரு 10-12 நாள் எடுக்கும் யாருக்குனாலும். அதுக்கு பிறகுதான் இது மீட்டர் ஆயிட்டா இல்லையான்னு சொல்ல முடியும் கன்ஃபார்மா.
பொதுவாக பூமியில் விழும் விண்கற்கள் வெடிப்பதில்லை என்றும், இந்த விண்கல் வெடித்ததாக கூறப்படுவது ஆர்வத்தை ஏற்படுத்துவதாகவும் ராஜு தெரிவித்தார்.
இது வந்து ரேர் அகேஷன். போன வட்டம் விழுந்ததுல 3 வில்லேஜ்ல விழுந்து 2008 எல்லாம் வயல்லையும் அந்த இந்த மத்த இடத்துல இருந்து விழுந்து யாரும் சாகல. அதே மாதிரி மீட்டாய்ட்ஸ் வந்து நிறைய வெடிக்கிறதுலாம் கிடையாது, இந்த தடவை வெடிச்சிருக்குது. இது மீட்டாய்ட்ஸ் தானே, அது இது வெடிக்குமா? இது மாதிரி ஜெர்மனிலயும் எங்கேயும் ரிப்போர்ட் ஆகும் வெடிச்சது மீட்டாய்ட்ஸ். இது ரொம்ப ரேரு, அது அது ஏதோ நடந்திருக்குது.
தமிழ்நாட்டில் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் ஆகிய இடங்களில்தான் இம்மாதிரி விண்கல் விழும் நிகழ்வுகள் அடிக்கடி நடப்பதாகவும் ராஜு தெரிவித்தார். இந்த ஆண்டு ஜனவரி 26 வாணியம்பாடியில் இம்மாதிரி விண்கல் ஒன்று விழுந்ததாகவும், 2008 கிருஷ்ணகிரிக்கு அருகில் உள்ள சூளகிரியில் 105 கிலோ எடையுள்ள விண்கல் விழுந்திருப்பதாகவும் புவியியல் ஆய்வு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது.
சென்னையிலிருந்து முரளிதரன். தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்தில் இயங்கி வந்த தனியார் சுயநிதி கல்லூரி ஒன்றில் 3 மாணவிகள் கிணற்றில் இறந்து கிடந்ததை அடுத்து அந்த கல்லூரியை மூட அரசு உத்தரவிட்டது. இதையடுத்து அந்த கல்லூரி மாணவர்களுக்கு வேறு கல்லூரிகளில் இடம் தருவது பற்றி மறு கலந்தாய்வு இன்று நடைபெற்றது. இதுகுறித்த ஒரு செய்தி வழங்குகிறார் சென்னையிலிருந்து ஜெயக்குமார்.
3 மாணவிகளின் மரணத்தை அடுத்து மூடப்பட்டுள்ள கள்ளக்குறிச்சி SVS கல்லூரி மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட சிறப்பு மறு கலந்தாய்வு என்பது முழுமையான பயனளிக்கவில்லை என மாணவர்களின் பெற்றோர் குறை கூறுகின்றனர். இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்க பாதிக்கப்பட்ட மாணவர்கள் 100 கணக்கானோர் அவர்களது பெற்றோர்களுடன் வந்திருந்தனர். ஆனால் SVS கல்லூரியில் சுயநிதி பிரிவில் படித்த மாணவர்கள் இந்த மறு கலந்தாய்வில் பங்கேற்க அனுமதிக்கப்படவில்லை என்று கூறிய மாணவர்களின் பெற்றோர் அங்கே கூச்சல் குழப்பத்தில்
ஈடுபட்டனர். வட்டிக்கு வாசிக்கு வாங்கி பாவம் போய் கட்டி விட்டு இந்த காலேஜ் நம்பி புறமே தெருவில் கிடக்குறாங்க சார். மேனேஜ்மெண்ட் சீட்ல ஒதுக்கணுங்க, இவங்க என்ன பாவம் செஞ்சாங்க?
அதே சமயம் இன்றைய கலந்தாய்வில் 2ஆம் ஆண்டு படிப்பை தொடர வேண்டிய மாணவர்களுக்கும் கூட மீண்டும் 1ஆம் ஆண்டு படிப்பிற்கான வாய்ப்பே வழங்கப்பட்டுள்ளது கவலை அளிக்கின்றது என்கிறார் மரணமுற்ற 3 மாணவிகளுடன் படித்து வந்த மாணவியான ஹேமாவதி.
செகண்ட் இயர் பண்ணணும், ஆனா எனக்கு இப்ப ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் தந்திருக்காங்க. இப்ப எனக்கு அதனால வந்து எனக்கு 1 வருஷம் வேஸ்டா போயிடுச்சு. இப்ப வந்தவங்க நிறைய பேரும் என் பேச்சுலர் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி வந்து செகண்ட் இயர் தராத எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் இயர்க்கே தந்திருக்காங்க.
ஏற்கனவே SVS கல்லூரியின் நிர்வாகம் மீது புகார் தெரிவித்த காரணத்தாலேயே 2 ஆண்டுகள் வீணாகியதாக கூறுகிறார் மாணவி உமா மகேஸ்வரி.
ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க எல்லாத்தையும், நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தோம். அந்த கம்ப்ளைண்ட் நாங்கள் கொடுத்ததை வச்சு அந்த அதோட ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்கல, எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோ பண்ணலை.
இந்த விவகாரத்திலிருந்து மாணவ மாணவிகளை காத்திட 2 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அனைத்து கட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டதாகவும், தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்றும் நீதிமன்றம் சென்றும் முயற்சிகள் பயனளிக்கவில்லை என குறை கூறுகிறார் மாணவி உமா மகேஸ்வரியின் தந்தையான ரவிச்சந்திரன்.
வைஸ் சான்சலர் டாக்டர் என்ஜி யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணோம், அப்புறம் வந்து செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அவங்களுக்கும் அப்ளை பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து நான் சிஎம்சலுக்கு மனு கொடுத்துருந்தேன். இதெல்லாம் போக வந்து ப்ராசஸ் ஆகி எல்லாருமே வந்து கமிஷனுக்கு அனுப்பி அவங்க வந்து டாக்டர் எம்ஜி யூனிவர்சிட்டி தான் அனுப்புகிறாங்க. அவங்க திரும்ப திரும்ப எல்லா ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு பொய்யான தகவலை தான் கொடுக்காங்க. இப்போ தீர்வு கிடைக்காதனால நாங்கள் நீதிமன்றம் போனோம். இந்த ரிட்பட்டிஷனுக்கு இவங்க யாருமே கோஆப்ரேட் பண்ண வந்து ஆஜராகலை, அங்கேயும் தவறான தகவல் கொடுத்தாங்க. எத்தனை கால் பண்ணி இவங்க சரியாக ஆஜராகனால அதுவும் கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது.
மாணவிகள் பிரியங்கா, சரண்யா மற்றும் மோனிஷா ஆகியோர் மரணமுற்ற பின்புதான் அரசு இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக கூறுகிறார் மாணவி ஹேமாவதியின் தாயார் கிருஷ்ணவேணி.
இப்போ அந்த குழந்தைங்க செத்த பிறகுதான் சார் இப்போ இந்த விடிவு காலமே வந்திருக்கு. என் பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் இயர் நேச்சுரோபதி கிடைச்சிருக்குன்னா கூட அதுவும் அந்த 3 பசங்களால தான் சார். அவங்க தான் சார் இப்போ எல்லாருக்குமே தெய்வமாக இருக்காங்க.
ஹோமியோபதி பிரிவு படிப்போருக்கு எப்போது மறு கலந்தாய்வு நடைபெறும் என்பது குறித்தான தகவலை கூறுவதற்கு கூட தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் மறுப்பதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அது தொடர்பாக பிபிசி தமிழோசையிடம் பேசிய ஹோமியோபதி பிரிவு மாணவர் அருள்,
நாங்கள் ஹோமியோபதி படிக்கிறோம், எங்களுக்கு இன்னும் எந்த இதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க, நாங்கள் என்னைக்கு கவுன்சிலிங் எதுவுமே எங்களுக்கு இதுவரைக்கும் தகவல் வரல.
எஸ்விஎஸ் யோகா மற்றும் நேச்சுரோபதி மருத்துவக் கல்லூரியின் மாணவிகள் 3 பேர் மரணமுற்ற விவகாரத்தால் அக்கல்லூரியை மூட அரசு உத்தரவிட்டுள்ளது
என்றார். செய்தியை தந்தவர் ஜெயக்குமார். திமுகவில் நடப்பதாக கூறப்படும் அதிகார சண்டையை மறைமுகமாக கேலி செய்திருக்கிறார் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் சென்னையிலிருந்து முரளிதரன்.
திமுகவில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் போட்டி நடப்பதாக திருமண விழா ஒன்றில் பேசிய தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச்செயலாளருமான ஜெயலலிதா கேலி செய்திருக்கிறார். தமிழக அமைச்சர்கள், அதிமுக பிரமுகர்கள் ஆகியோரது குடும்ப திருமண விழா இன்று சென்னையில் நடைபெற்றது. அதற்கு பிறகு அந்த விழாவில் பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா திமுகவை கேலி செய்யும் விதமாக குட்டி கதை ஒன்றை கூறினார். அரசியலை அறிந்து கொள்ள விரும்பும் மகனை தந்தையே ஏணியில் ஏறச் சொல்லி பிறகு அந்த ஏணியை எடுத்து மகனை விழச் செய்து விடுவதாகவும், இதையடுத்து மகன் நம்மை நாமே வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து விடுவதாகவும் அந்த குட்டி கதையில் ஜெயலலிதா கூறினார்.
மகனும் கீழே விழுந்து விட்டான், என்னப்பா இப்படி ஏணியிலிருந்து கையை எடுத்து விட்டாயே என்று கூச்சலிட்டான். தந்தை சிரித்து கொண்டே, எல்லாவற்றையும் நீ இப்போதே தெரிந்து கொண்டால் என்னை யார் மதிப்பார்கள் என்று கேட்டார். அப்பனாக இருந்தாலும் நம்ப கூடாது, நம்மை நாமே தான் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தான்.
திமுகவை சுட்டிக்காட்டும் விதத்தில் அவர் கூறிய இந்த கதை யாரையும் குறிப்பிடவில்லை என்றும், இதற்கு வேறு விதமாக பொருள் கொள்ள கூடாது என்றும் ஜெயலலிதா பிறகு தெரிவித்தார்.
அரசியல் எவ்வளவு ஆபத்தானது என்பதற்காகத்தான் நான் இந்த கதையை இங்கு கூறினேனே தவிர, நீங்கள் யாரையாவது கற்பனை செய்து கொண்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல
என்றார் ஜெயலலிதா. முரளிதரன் வழங்கிய இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும், ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் பிளஸ், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் சந்தேகத்தில் சிறை வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் கைதிகள் அரசின் மறுவாழ்வு திட்டங்களில் கலந்து கொள்ளாவிட்டால் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் பதியப்படும் என்று போலீசார் கூறியிருக்கிறார்கள். இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் கொழும்பிலிருந்து கே.எஸ். உதயகுமார்.
புனர்வாழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட விரும்பாத தமிழ் அரசியல் கைதிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்று பயங்கரவாத தடுப்பு பிரிவு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. அண்மையில் பிணையின் கீழ் விடுதலை செய்யப்பட்ட 15 தமிழ் கைதிகள் சம்பந்தமான வழக்கு இன்று அழைக்கப்பட்டது. அப்போது கருத்துக்களை தெரிவித்த போலீசார் பிணை வழங்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களை புனர்வாழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துமாறு சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளதாக தெரிவித்தனர். ஆனால் தங்களுக்கு புனர்வாழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாதென்று சந்தேக நபர்கள் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். தாங்கள் நிரபராதிகள் என்று கூறிய சந்தேக நபர்கள் சட்டமா அதிபர் முன்வைத்துள்ள தீர்மானத்துக்கு எதிர்ப்பை தெரிவித்ததாக சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜராகும் வழக்கறிஞர் கே வி தவராசா தெரிவித்தார்.
அதில் வழங்கப்பட்ட 14 பேருக்கு புனர்வாழ்வுக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. எந்தவித குற்றமும் செய்யாத காரணத்தினாலும் தங்களுக்கு எதிராக தாங்கள் குற்றோப்புதல் வாக்குமோ எந்த வாக்குமூலமும் கையளிக்கவில்லை, கொடுக்கப்படவில்லை என்றும், ஆகவே அந்த அடிப்படையில் தாங்கள் நிரபராதி என்ற ரீதியிலே தாங்கள் புனர்வாழ்வுக்கு செல்ல விருப்பம் இல்லை என்பதை அவர்கள் தெரிவித்ததை நாங்கள் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்ததை அடுத்து நீதிமன்றம் அவர்களுடைய புனர்வாழ்வை தீர்மானிப்பது அவர்களுடைய விருப்பம் என்று கூறி அதனை அந்த வழக்கை ஜூன் மாதம் 1st ஒத்திவைத்தது.
நீதிமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்த போலீசார் புனர்வாழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட விரும்பாத சந்தேக நபர்களுக்கு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவித்தனர். தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளை விடுதலை செய்வது சம்பந்தமாகவோ பிணை வழங்குவது சம்பந்தமாகவோ இதுவரை சட்டமா அதிபர் தங்களுக்கு ஆலோசனைகளை வழங்கவில்லை என்றும் போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். அதன் பின்னர் வழக்கு விசாரணை எதிர்வரும் ஜூன் மாதம் 1st வரை ஒத்திவைக்கப்பட்டது. அன்றைய தினம் சந்தேக நபர்கள் சம்பந்தமாக சட்டமா அதிபரின் தீர்மானத்தை அறிவிக்குமாறு நீதிபதி போலீசாருக்கு உத்தரவிட்டார்.
கொழும்பிலிருந்து கே.எஸ். உதயகுமார். இலங்கை நாடாளுமன்ற சபாநாயகர் கரு ஜெயசூரிய தனக்கு கொலை மிரட்டல் வந்ததாக கூறியிருக்கிறார். இதுகுறித்து ஒரு செய்திக்குறிப்பை தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையின் நாடாளுமன்றத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவு அவை உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் தாம் சுயாதீனமாக இயங்க அனுமதிக்கும்படி கூறியதால் ஏற்பட்ட சர்ச்சையை அடுத்து தனக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக சபாநாயகர் கரு ஜயசூரிய இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். தொலைபேசி மூலம் தனக்கு இந்த கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறினார். மஹிந்த ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவங்ச, தினேஷ் குணவர்தன மற்றும் வாசுதேவ நாணயக்கார உள்ளிட்ட பலர் தாம் நாடாளுமன்றத்தில் தனித்து இயங்க வேண்டுமென கோரி நேற்று சபைக்கு நடுவே வந்து கோஷம் எழுப்பினர். இதனால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இன்று வரை சபாநாயகர் கரு ஜயசூரியினால் ஒத்திவைக்கப்பட்டது. இன்றைய தினம் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சபாநாயகர் தலைமையில் வளமை போல் துவங்கிய நிலையில் மஹிந்த ஆதரவு அணியினர் தாம் தனித்து இயங்க வேண்டுமென்ற கோரிக்கையை மீளவும் முன்வைத்தனர். இதனால் அங்கு ஆளுங்கட்சி மற்றும் மஹிந்த ஆதரவு உறுப்பினர்களுக்கு இடையில் கடுமையான வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றன. இதன்போது குறுக்கிட்டு பேசிய சபாநாயகர் கரு ஜயசூரிய இந்த விஷயம் தொடர்பில் தனக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக தெரிவித்தார்.
முதலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் இரு பிரிவுகள் இருக்கின்றனவா என்பதை கட்சி தீர்மானிக்க வேண்டும். இவர்களை நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக இயங்க விடாவிட்டால் கொலை செய்து விடுவோம் என்று எனக்கு தொலைபேசி மூலம் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. யார் அதை செய்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் கொலை அச்சுறுத்தலுக்கு பயந்து அடிபணிந்து செல்பவன் நான் அல்ல
என்று கூறிய சபாநாயகர் கரு ஜயசூரிய நாடாளுமன்றத்தில் உள்ளவர்களுக்கு இதுபோன்ற அச்சுறுத்தல் கொடுக்க வேண்டாம் எனவும் கூறினார்.
தயவு செய்து நாடாளுமன்றத்தில் உள்ளவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்க வேண்டாம். நேற்றைய தினம் நாட்டிற்கு தேசிய அளவில் முக்கியமானதொரு பிரேரணையை நிறைவேற்றுவது தொடர்பில் பேசிக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் நீங்கள் எமக்கு இடையூறு விளைவித்தீர்கள். எனக்கு அப்போது நாடாளுமன்றத்தை ஒத்திவைப்பது தவிர வேறு வழி தெரியவில்லை
என்றார் சபாநாயகர் கரு ஜயசூரிய.
செய்தியை வழங்கியவர் சார்லஸ் பீட்டர். இலங்கையில் பௌத்த பிக்குகளின் ஒழுக்க விதிமுறைகள் தொடர்பாக அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்ட சட்ட மூலத்தின் சில பிரிவுகளின் மூலம் அரசியல் அமைப்பு மீறப்படுவதாக இலங்கை உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை தருகிறார் கொழும்பில் உள்ள நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
பௌத்த பிக்குகளின் ஒழுங்கு விதிமுறைகளை மேம்படுத்துவதற்காக அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சட்ட மூலத்தின் சில பிரிவுகளின் மூலம் அரசியல் யாப்பு மீறப்படுவதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இன்று நாடாளுமன்றம் கூடிய போது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை சபாநாயகர் கரு ஜயசூரிய சபைக்கு அறிவித்தார். பௌத்த பிக்குகளுக்கு தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடை செய்வது மற்றும் ஒழுங்கு விதிமுறைகளை மீறும் பிக்குகளுக்கு எதிராக நீதிமன்றம் ஊடாக சிறை தண்டனை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று இந்த சட்ட மூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசியல் யாப்பு மீறப்படுவதாக குற்றம் சாட்டி பிவித்தரு ஹில உரிமை அமைப்பு உட்பட சில பௌத்த பிக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்தனர். அந்த மனுக்களை விசாரித்த நீதிமன்றம் பின்னர் இந்த தீர்ப்பை நாடாளுமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. இதன்படி சட்டமூலத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள அரசியல் யாப்பை மீறும் பிரிவுகளை நிறைவேற்ற வேண்டுமானால் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வாக்குகளினால் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அதனை சர்வஜன வாக்கெடுப்பொன்றுக்கு விடப்பட வேண்டுமென்று உச்சநீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜயசூரிய தெரிவித்தார். ஆனால் சம்பந்தப்பட்ட பிரிவுகளை நீக்குவதன் மூலமோ அதற்கு திருத்தங்களை மேற்கொள்வதன் மூலம் சட்டமூலத்தை சாதாரண பெரும்பான்மை வாக்குகளினால் நிறைவேற்ற முடியும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதாகவும் சபாநாயகர் கரு ஜயசூரிய மேலும் தெரிவித்தார்.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் கே எஸ் உதயகுமார். இலங்கையில் புதிய அரசியல் சட்ட வரைவை தயாரிப்பதற்கு முன் சிவில் சமூக அமைப்புகளின் கருத்தறிய ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு இன்று மன்னார் மாவட்டத்தில் மக்கள் கருத்தை கேட்டது. இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை தருகிறார் பவுனியாவிலிருந்து செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் பெண்கள் விவகாரங்களுக்கென ஆணைக்குழு ஒன்றை உருவாக்குவதற்கு புதிய அரசியலமைப்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்று மன்னாரில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. மன்னார் மாதர அபிவிருத்தி ஒன்றியத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகளே இன்று அங்கு நடைபெற்ற அரசியலமைப்பு தொடர்பான மக்கள் கருத்தறியும் குழுவினரிடம் இந்த கோரிக்கையை ஆலோசனையாக முன்வைத்திருக்கின்றார்கள். பெண்களுக்கென சிறப்பு நீதிமன்றம் ஒன்றை உருவாக்குவதற்கு புதிய அரசியலமைப்பில் வசதி செய்யப்பட வேண்டும் என்ற ஆலோசனையும் அந்த அமைப்பினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அமைப்பின் முக்கியஸ்தராகிய மகாலட்சுமி குருசாந்தன் அவர்களை தொடர்பு கொண்டு இது பற்றிய கூடுதல் விவரம் என்ன என கேட்டேன்.
பெண்கள் வந்து பிரதான அரசியல்ல வந்து 50% ஒதுக்கீடும், தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்ற தெரிவுக்கு வந்து 30% ஒதுக்கீடும் தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்க அதுல முன்வைச்சாங்க. இது தேசவளமை சட்டத்துல வந்து பெண்ணின்ட பேர்ல காணி இருந்தாலும் கூட அதை விற்பதாக இருந்தா கணவரோட ஒப்புதல் தேவை என்ற ஒரு நிபந்தனை வந்து அந்த சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப யுத்தத்துக்கு பிறகு வந்து இந்த பெண்கள் வந்து கணவர்களை இல்லாத நிலைமையிலும், கணவர் வந்து தடுப்பு முகாமில் இருக்கிறதால வீட்டு திட்டத்தை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்குது. பெண்களுடைய தேவையின் கருதி அந்த காணியையும் விற்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதனால நாங்க தேசவள சட்டம் வந்து பொது சட்டத்துக்கு கீழே கொண்டு வரப்பட வேண்டும் என்றதை நாங்க முன்வைச்சோம்.
சரி, தேசிய கொடி பற்றி சொல்லி இருக்கிறீங்களா?
அந்த கொடி வந்து உண்மையிலேயே அது சிங்கம் வந்து ஒரு இனத்தை பிரதிபலிக்கிறதாகவும், அது வந்து ஒரு வன்முறை, அது ஒரு வயலண்டா அதை நாங்க பாக்குறோம். எனவே அது வந்து எல்லா இனத்தையும் பிரதிபலிக்க கூடிய வகையில சகவாழ்வையும் சமாதானத்தையும் சொன்னா அது சிறந்த இருக்கும் என்று அது தேசிய கொடியை மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பதை நாங்க முன்வைக்கிறோம். நிறைய பேர் வந்து சமர்த்தி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாங்க. புதிய அரசியல் அமைப்பு கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கம் முன் வந்ததை இட்டு மக்கள் வெகுவாக பாராட்டி நின்றனர். அதே நேரத்தில் இந்த தங்களுடைய பிரச்சனைக்கு இந்த அரசியல் அமைப்புல மாற்றம் கொண்டு வருவதன் மூலம் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு வெகுவாக தீர்வை காணலாம் என்ற ஒரு நம்பிக்கையும் அவர்கள் தெரிவித்து நின்றனர்
என்றார் மகாலட்சுமி குருசாந்தன் அவர்கள்.
செய்தி குறிப்பை வழங்கியவர் மாணிக்க வாசகம். இனி விளையாட்டு தொடர்பான ஒரு குறிப்பு. உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டிகள் இன்னும் சில வாரங்களில் இந்தியாவில் தொடங்க உள்ள நிலையில் அந்த போட்டிகளை பெரும்பாலான சராசரி இலங்கை ரசிகர்கள் பார்க்க முடியுமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. அந்த போட்டிகளுக்கு முன்னர் 3 ஆட்டங்களை கொண்ட தொடர் இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. நேற்று இடம்பெற்ற முதல் ஆட்டம் ஒளிபரப்பு உரிமம் இருந்தும் அரச தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகவில்லை. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இலங்கையில் கிரிக்கெட் விளையாட்டு தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கி தவிக்கிறது. நிர்வாகத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகள், மேட்ச் ஃபிக்ஸிங் தொடர்பான விசாரணைகள், ஊக்க மருந்து பரிசோதனை தொடர்பாக ஒரு வீரர் மீது சந்தேகம் என்று இப்படி பல பிரச்சனைகள். இப்பொழுது இந்தியாவுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டி இலங்கை தொலைக்காட்சியில் காட்டப்படாதது ரசிகர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியா சென்றுள்ள இலங்கை கிரிக்கெட் அணி அங்கு 3 T20 ஆட்டங்களில் ஆடுகிறது. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இலங்கை அணி இந்திய அணியை வீழ்த்தியது. ஆனால் இப்போட்டியை இலங்கையில் உள்ள பலர் பார்க்க முடியாமல் போனது. காரணம், ஒளிபரப்பு உரிமையை பெற்றிருந்த அரச ஒளிபரப்பு நிறுவனமான ரூபவாகினி போட்டியை ஒளிபரப்பு செய்யவில்லை. இது ரசிகர்களிடையே கோபத்தையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தி உள்ளன என்று கொழும்பிலிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏன் அரச தொலைக்காட்சி நிறுவனமான ரூபவாகினி இப்போட்டிகளை ஒளிபரப்பவில்லை என்று நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சரான தயாஸ்ரீ ஜெயசேகரவிடம் BBC கேட்டது.
நான் இது பற்றி ஆராயவுள்ளேன். விசேடமாக தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் கவனம் செலுத்தியமையினால் அதனை கவனிக்க முடியாமல் போனது. குறிப்பாக கூறப்போனால் இந்த போட்டிகள் மிக குறுகிய காலத்தில் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அதுவும் எமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்ய முடியாமைக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என நான் நம்புகிறேன்.
வர்த்தக விளம்பரங்கள் அல்லது அனுசரணைகள் கிடைக்காத காரணத்தால் தான் இந்த கிரிக்கெட் போட்டியை ஒளிபரப்ப முடியாமல் போனதாக ரூபவாகினியின் தலைவர் கூறுகிறாரே என்று அமைச்சரிடம் கேட்டோம்.
எமது அணியினரின் தொடர் தோல்விகள் அனுசரணைகளை பெறுவதற்கு தடையாக இருந்திருக்கலாம் என நான் நினைக்கிறேன். குறிப்பாக தோல்வி அடைபவர்களுக்கு அனுசரணை வழங்க எவரும் முன்வரமாட்டார்கள் என்பதே உண்மை
என்றார் விளையாட்டு அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர. ஆனால் வர்த்தக அனுசரணை வெற்றி தோல்விகளை வைத்து மட்டுமே முடிவு செய்யப்படுகிறதா என்று முன்னணி சர்வதேச விளம்பர நிறுவனங்களில் ஒன்றான கிராண்ட் மெக்கான் எரிக்சன் நிறுவனத்தின் தெற்காசிய பகுதிக்கான தலைவர் நீலா மரக்காயர் அவர்களிடம்
கேட்டேன். Of whether the team wins or loses, but of course people are more excited when the team is a winning team, but that doesn't mean that's not the reason that sponsors will pull back.
அணியின் வெற்றி தோல்வி என்பதற்கு அப்பாற்பட்டு ரசிகர்கள் கிரிக்கெட் போட்டிகளை விரும்பி பார்ப்பார்கள். தமது அணி வெற்றி பெற்றால் மக்கள் உற்சாகம் அடைவார்கள். ஆனால் அணி தோல்வி அடைவதால் விளம்பரதாரர்களின் ஆதரவு கிடைக்கவில்லை என்பதை ஏற்க முடியாது. ஏனென்றால் எந்த அணியும் தோல்வியிலிருந்து மீண்டு வந்து வெற்றி பெறலாம். ஆனால் இந்த போட்டிகள் விஷயத்தில் என்ன நடந்தது என்றால், ஒளிபரப்பு உரிமைக்கான கட்டணம் மிக அதிகமாக இருந்தது. அந்த அளவுக்கு பணம் கொடுத்து உரிமையை பெற்றால் அதற்கேற்ற விளம்பர வருமானத்தை பெறுவது மிக கடினமாக இருந்திருக்கும். இதுதான் முக்கியமான காரணம். இருந்தபொழுதும் இலங்கையில் 1 மில்லியனுக்கும் அதிகமான வீடுகளில் கேபிள் இணைப்புகள் உள்ளன. அவர்கள் போட்டிகளை பார்த்திருப்பார்கள். எனவே தரை வழியிலான ஒளிபரப்பு மட்டுமே நடைபெறவில்லை என்று பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார் உலகின் முன்னணி விளம்பர நிறுவனங்களில் ஒன்றான கிராண்ட் மெக்கான் எரிக்சனின் தெற்காசிய தலைவர் நீலா மரக்காயர்.
சிவராமகிருஷ்ணன் வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகளுடன் பிரதீபன்.
நேட்டோவின் கிழக்கு உறுப்பு நாடுகளில் அந்த அமைப்பின் பிரசன்னத்தை அதிகரிப்பது தொடர்பில் நேட்டோ பாதுகாப்பு அமைச்சர்கள் பிரசல்ஸில் கூடி ஆராய்கின்றனர். குடியேறிகளையும் அகதிகளையும் மீளக்குடியமர்த்தும் செயற்பாடுகளை துரிதப்படுத்துமாறு ஐரோப்பிய ஒன்றியம் உறுப்பு நாடுகளை கேட்டுக் கொண்டுள்ளது. வடகொரியாவில் மோசடி குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியிருந்த ராணுவ தலைமை அதிகாரிக்கு அங்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தென்கொரிய அரசு செய்திச் சேவை தெரிவித்துள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.